நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையுலகில் நகைச்சுவை வளர்ந்த வரலாறு குறித்த தொடர் முதல் பகுதி தயாரித்து வழங்குபவர் சம்பத்குமார்.
புலவரே, இப்படி வருகிறீரா?
வரமாட்டேன், பரிசை வாங்கிக் கொண்டு பிறகு வருகிறேன். அதற்குள் என்னையா அவசரம்? மன்னா போடு.
இப்படி வா.
வந்தேன், என்னையா பிரச்சனை?
இப்பாட்டை இயற்றியது நீர்தானே?
சரிதான், இங்கே அரசருக்குத்தான் சந்தேகம் என்று நினைத்தேன். ஆனால் இங்குள்ள அனைவருக்கும் அப்படித்தானா?
தயவு செய்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் கூறும்.
தயவு செய்து உங்கள் கேள்விதான் என்ன, அதை சொல்லும்.
இப்பாட்டு உம்முடையது தானே?
என்னுடையதான், என்னுடையதான் ஐயா.
அப்படியானால் அதற்கு விளக்கம் கூறி பிறகு நீர் பரிசை பெற்று செல்லலாமே.
ஓங்கப்பா, அரசருக்கே விளங்கி விட்டது, இடையில் நீர் என்ன? நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன், இடையில் இவர் வேறு கேள்விகள் கேட்கிறார்.
உமது பாட்டில் பிழை இருக்கிறது.
இருந்தால் என்ன, எதற்கு சொல்கிறேன் பரிசு இல்லையா? எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி பரிசில் குறைத்துக் கொள்ளுங்களேன். இதுக்கு தான் சொல்றது, புதுசா பாட்டு எழுதுறத நம்பி ஒரு காரியத்திலும் இறங்காதேன்னு உட்கார்ந்து அல்லாடுறேன். வருகிறேன்.
பரிசு வேண்டாமா?
வேண்டாம், என்ன பெரிய பரிசு? ஒன்று நிச்சயம் ஐயா.
என்ன?
பாட்டெழுதி பேர் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள், குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள்.
அது மட்டுமா, கமிட்டி தலைவர் அவர் இருந்தார். பைரவன் சேவை நாட்டுக்கு தேவைன்னு அடிச்சு விட்டாரு.
அப்புறம் நீங்க பேசுனீங்களாக்கும்.
பின்ன பேசாம கூடலாமா? அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் பேசலன்னா என்ன ஆகும்? 2 hours பேசிருக்கேன், 2 hours. ஒரு இடத்துல பாரு, எழுத்தாளன் இந்நாட்டு முதுகு எலும்புன்னு
தமிழ் திரை உலகிலும் ரசிகர்களின் நெஞ்சங்களிலும் நீங்காத இடம்பெற்ற நகைச்சுவை காட்சிகள் இவை. எத்தனை முறை கேட்டாலும் பார்த்தாலும் அழுக்காத காட்சிகள் வசனங்கள் இவை. காமெடி அதாவது நகைச்சுவை திரைப்படங்களின் வரலாறு சலனப்படம் கண்டுபிடிக்கப்பட்ட போதே தொடங்கிவிட்டது என்று கூறலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் சலனப்படத்தை கண்டுபிடித்த உடனேயே பரிசோதனை முயற்சியாக தயாரிக்கப்பட்ட குறும்படம் ஒரு காமெடி படம் தான். அதன் பெயர் ஸ்னீஸ், தும்மல் என்பது. 5 வினாடிகள் ஓடிய நகைச்சுவை காட்சி இது. ஆரம்பகாலத்து திரைப்படங்கள் மௌன படங்கள் என்பதால் வசனம் எதுவுமின்றி நடிகர்கள் உடலை வடைத்து நெளித்து கோணங்கி சேட்டைகள் மூலம் சிரிக்க வைத்தார்கள். சார்லி சாப்ளின் நடித்த பெரும்பாலான திரைப்படங்கள் வசனம் எதுவுமின்றி வெறும் பின்னணி இசையுடன் மட்டுமே இருந்தன. தொழில்நுட்பம் வளர வளர, அதாவது திரைப்படங்கள் பேசத் தொடங்கிய பின்னர், நகைச்சுவை இன்றியமையாத அங்கமாகிவிட்டது. தமிழ் திரையுலகை பொறுத்தவரை நகைச்சுவைக்கு என்று தனியான ஒரு இடம் உண்டு. தமிழ் திரைப்படங்களின் நகைச்சுவை தான் மற்ற இந்திய மொழி படங்களின் நகைச்சுவை விட தரத்தில் உயர்ந்தது என்கிறார் திரைத்துறை பற்றி கற்பிக்கும் ஆராய்ச்சியாளர் அரந்தை மணியன்.
முதல் தமிழ் படம் காளிதாஸ் 1931 வெளிவந்தது. இன்று வரை 5300 அதிகமான தமிழ் படங்கள், நேரடி தமிழ் படங்கள் வெளியாகியுள்ளன. ஒரு குறிப்பிடத்தகுந்த அம்சம் என்னவென்றால், இந்தியாவில் உள்ள பல்வேறு மொழி படங்களிலும் நகைச்சுவை காட்சிகள் இருக்கின்றன என்றாலும் கூட, தமிழ் திரைப்பட உலகில் நகைச்சுவை ஒரு உயர்ந்த இடத்தில் தான் இருந்து வருகிறது என்று சொல்லலாம். ஒரு தரமான நகைச்சுவை தந்த நகைச்சுவை நடிகர்கள் இருந்திருக்கிறார்கள், இப்போதும் இருக்கிறார்கள். 1935 நகைச்சுவை காட்சிகள் வசனங்கள் எல்லாம் தமிழ் படங்களில் இடம்பெற தொடங்கிவிட்டன.
ஆரம்ப காலத்தில் மேடை நாடகங்களை பின்பற்றியே தமிழ் திரைப்படங்கள் அமைந்திருந்தன. நாடகங்களிலும் தெருக்கூத்துகளிலும் சிரிக்க வைக்கும் விதூஷகன் அல்லது விகடகவிக்கு தனி இடம் இருந்தது. மிகவும் சோகமான கனமான காட்சிக்கு பின்னர் ஒரு மாற்றம் தருவதற்காக நகைச்சுவை காட்சிகளை இடையே அமைத்தார்கள். இதை காமிக் ரிலீஃப் என்று கூறுவார்கள். ஷேக்ஸ்பியர் கூட தன் நாடகங்களில் இந்த உத்தியை கையாண்டிருக்கிறார். சில சமயம் நாடகங்களில் அரங்க காட்சி அமைப்புகளில் மாற்றம் செய்ய அவகாசம் தேவைப்படும். அப்பொழுதெல்லாம் மேடையின் பின்புலத்தில் அரங்க நிர்மாணம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது முன்பகுதியில் ஒரு படுதாவை இறக்கிவிட்டு நடிகர்கள் மக்களை சிரிக்க வைக்க முயன்று கொண்டிருப்பார்கள். இதை பின்பற்றி திரைப்படங்களிலும் சோகமான காட்சிக்கு பின் நகைச்சுவை காட்சிகள் அமைக்கப்பட்டன. கதைக்கு தொடர்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட நகைச்சுவை காட்சிகளுக்கு வரவேற்பு இருந்தது. அந்த கால படங்களில் கதை அம்சம் முதலிடம் வகித்தது, அதன் பின் பாடல்கள், அதற்கு பின் தான் நகைச்சுவை. ஆரம்ப காலத்தில் சார்லி சாப்ளின், லால் ஹார்டி நடித்த காட்சிகளைப் போல அசட்டுத்தனமான, அதாவது ஸ்லாப்ஸ்டிப் காமெடியாகவே காட்சிகள் அமைக்கப்பட்டன. சிரிக்க வைக்க வேண்டும் என்பது மட்டுமே நோக்கமாக இருந்தது. அந்த நிலையை மாற்றுவதற்காகவே ஒரு நாகரிக கோமாளி வந்தான்.
சிரிக்க வைத்து நாட்டை செழிக்க வைக்கும் சீர்திருத்த கோமாளி வந்தானையா. சிரிக்க வைத்து நாட்டை செழிக்க வைக்கும் சீர்திருத்த கோமாளி வந்தானையா.
என்எஸ் கிருஷ்ணனை தமிழ் திரையுலகின் நகைச்சுவை பிதாமகர் என்றே அழைக்க வேண்டும். என்எஸ் கிருஷ்ணனுக்கு பின் தமிழ் திரையில் நகைச்சுவை விரைந்து வளர்ந்தது. சோகமான காட்சிகளில் கண்ணீரை வரவழைக்கும் வகையில் நடிப்பதை விட சிரிக்க வைக்கும்படி நடிப்பது, அதாவது நகைச்சுவை நடிப்பு, மிகவும் கடினமானது என்பார்கள். எத்தனை வகையிலான நகைச்சுவை நடிகர்கள் எப்படியெல்லாம் நம்மை சிரிக்க வைத்திருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். சிரிக்க வைத்து பகுத்தறிவு பேசிய கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன்,
பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சில்லறையை போட்டு வைப்பார் தேதி ஒன்றிலே. அன்புடனே போட்டு வைத்த உண்டியல் வாயை கொஞ்சம் அகலமாக்கி ஆட்டி பாப்பா திருவத்தொண்டிலே.
குதித்து வளைந்து அங்க சேட்டைகள் மூலம் சிரிக்க வைத்த சந்திரபாபு,
எல்லாம் உனக்காக, இந்த மூடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக.
உடல் சேட்டைகள் எதுவுமின்றி உரையாடல் ஏற்றத்தாழ்வுகள் மூலம் சிரிக்க வைத்த டனால் தங்கவேலு,
பொண்ணு கூட கேட்டாரா என் மகன் சக்கரவாணி எப்படி இருக்கிறான்னு
கேட்டாரா. நாளைக்கு கனவுல வந்தார்னா என்ன எழுப்பிடு, எங்க அப்பனை பாத்துக்கிறேன், எங்க அப்பா சீக்கிரமா வந்து தந்தை கழி தீரடா.
வெகுளித்தனமான பேச்சாலும் முட்டை கண்களை உருட்டியும் சிரிக்க வைத்த டி ஆர் ராமச்சந்திரன்,
ஓ அத்தையும் காணோம் காளி, நம்ம நம்பர் 39 51, ஓ 51 அவுட், சரி
வில்லனானாலும் சிரிக்க வைக்க முடியுமா? முடியும் என்று காட்டிய எம் ஆர் ராதா, அங்க சேட்டை நடனம் வசனம் அனைத்திலும் புகுந்து விளையாடிய நாகேஷ்,
இதெல்லாம் பேரு ஓக குடும்பத்தாமல்ல சைக்கிளியே.
உனக்காக ஆரம்பிக்கல, எனக்காக ஆரம்பிச்சிருக்கேன். நான் எடுக்க போற படம் ஒண்ணு ஓஹோன்னு ஓடணுங்கிறதுக்காக தான் இந்த பேரை வச்சிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, ரொம்ப டைம் ஆகும்.
ஆமா, நீ நிஜமா படம் அடிக்க போறியா? கணம் வேண்டாம்
உன்ன கேட்டன, கடைசி வரைக்கும் வைக்க மாட்டேன். படம் பாக்குற ஒருத்தனும் என்ன பேரு என்ன பேரு துடிக்கணும், கேள்விக்கிறோட விட்டாரு விட்டேன்.
அதுல நடிக்க போறது யாரு, கதை யாரு, டைரக்டர் யாரு,
இவ்வளவு பெரிய டேபிள் போட்டு உட்காந்துருக்கேன் மடையன, எல்லாமே நான் தான்.
கிராமிய பாணியில் ஜோடியாக வந்து கலக்க செந்தில் கவுண்டமணி,
யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற, ஏன் அடிச்சியா? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏண்டா இந்த கேள்வி கேட்டான்? ஏனே அவன் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான்.
மிகையாக நடித்து தனியொரு வாணியில் சிரிக்க வைத்த தேங்காய் சீனிவாசன்,
கையெட்டு கும்பிடுறாரு, இந்த கோந்த போட்டு இந்த தாடி அந்த மூஞ்சில ஒட்டுமே, அது நல்ல ஈகுதுடா, ஏதோ எறும்பு கடிக்கிற போல இருந்து எடுத்துக்கிட்டுமா? சொல்லடா சொல்லடா, அடிக்கடி மறக்கீங்க, பணத்துக்கு இப்படி அலையறீங்க? அந்த அம்மா தான் என்ன நம்பி 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்களே, அதை நம்ம கூர் போட்டு நான் 3000 தான், உங்களுக்கு 2000 ரூபாய், எனக்கு 3000.
முட்டாள்தனமாக நடித்து உதை வாங்குவதுடன் மதுரை தமிழ் பேசி வகுவிக்க வந்த வடிவேலு,
வேலு இதுல வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு தெரியலாம், பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் அமைச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பரை நாங்க. அது போக தமிழ்நாட்டுல இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தான் பாடமா எடுத்து நடத்துறாங்க.
சிரிக்க வைப்பதோடு சிந்திக்கவும் வைக்க விவேக்,
ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குதே, இனி என்ன பண்ணலாம்
ஐயா?
என்ன பிச்சை எடுக்கலாங்கறியா? ஏன் பிச்சை எடுக்கிற, ஏன் பிச்சை எடுக்கிற? உன் உடம்புல ஏதாவது ஊனம் இருக்குதா? வாய் ஊமின் ஆகி போச்சா? கண்ணு ரெண்டு நுள்ளி ஆகி போச்சா? இல்ல காதுல கேட்காம போச்சா? ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து போற ஏரியாடா இது, காஸ்மோபாலிட்டன் சிட்டி, சிங்கார சென்னைடா, இங்க வந்து பிச்சை எடுத்தீங்க, அவமானப்படுத்தியா? சிச்சி,
எல்லாவித நடிப்புக்கும் ஈடு கொடுத்து நிற்க இணையற்ற மனோரமா இன்னும் பல உயர்ந்த காமெடி கலைஞர்களை பற்றி இந்த தொடர் அலசி ஆராய இருக்கிறது.
நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தானையா, நாட்டுக்கு சேவை செய்ய
நாகரிக கோமாளிகள். தமிழ் திரையுலகில் நகைச்சுவை வளர்ந்த வரலாறு குறித்த தொடர் தயாரித்து வழங்கியவர் சம்பத்குமார்.